வணக்கம் ஆயரவர்களே, இந்தியாவில் பிறந்து இந்தியாவிலேயே முதல் மறைசாட்சியாகியிருப்பவர் இறையடியார் தேவசகாயம். அவருக்கு அருளாளர் பட்டம் அளிப்பதற்கு தங்களது தலைமையில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. அம்முயற்சிக்கும் தற்போது வெற்றி கிடைத்துள்ளது. வாழ்த்துக்கள். முதலில் இறையடியார் தேவசகாயம் பற்றி எமது வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு விவரியுங்களேன்.
அவருடைய இயல்பான பேரு நீலகண்ட பிள்ளை. அவருடைய கல்வி படித்ததை முடிச்ச பிறகு திருவனந்தபுரம் மகாராஜாவுடைய அரண்மனையில வேலை செய்தார். வேலை செய்யும் போது இந்த தினநாய் அப்படின்னு சொல்ற அந்த படை வீரரு அவங்க பிரெஞ்சுக்காரங்க பிடிபட்டதுனால அரசருடைய கைதியாக இருக்கும் பொழுது அந்த அரசரே அவரை திருவிதாங்கூர் படைகளுக்கு தளபதியா போட்டதுனால அவரோடு இவருக்கு கான்டாக்ட் வந்தது. அவர் கிறிஸ்தவராக இருந்து கிறிஸ்தவ பற்றி சொன்னதுனாலையும் இவருக்கு ஏற்பட்ட சில பிரச்சனைகள்ல அவரு கிறிஸ்தவ போதனைகளை பற்றி தெளிவுபடுத்தினாலும் அவருடைய மனமாற்றம் கிறிஸ்துவ பின்பற்றினால் வாழ்க்கையில ரொம்ப சாதிக்க முடியும், கடவுளோட வாழ்றதுக்கான வாய்ப்பு பெற முடியும்னு சொல்லி உள்ள கண்ணோட்டத்துல 1745 ஞானஸ்தானம் பெற்றார். ஞானஸ்தானம் பெற்ற பிறகு மற்றவங்களுக்கும் அதை பற்றி கிறிஸ்தவ பற்றி சொல்ல ஆரம்பிச்சாரு. கிறிஸ்தவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்ய ஆரம்பிச்சாரு. இதனால அவரை தவறாக குடும்ப மற்றவங்க, ஏன்னா உயர்ந்த ஜாதியில் உள்ளதுனால பிராமணர்களும் நாயர்களும் அரசரிடத்துல அவரை தவறாக சொல்லி இப்படி செய்துட்டு இருக்கிறாருன்னு சொன்னதுனாலதான் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதோட அவரை ரொம்ப இழிவுபடுத்துறதுக்காக ஊர் ஊராக கூட்டிட்டு போய் கேவலப்படுத்துறது, இழிவாக பேசுறது, ரொம்ப அடிச்சு கஷ்டப்படுத்துறதெல்லாம் 3 வருடங்களாக அந்த மாதிரி பயங்கரமான துன்பத்துக்கு ஆளாக்கி கடைசியில அந்த வழியிலாம் நடந்த இடங்கள் எல்லாம் ரொம்ப ஒரு இடத்துல எல்லாம் தண்ணி கூட குடிக்கிறது கொடுக்காம கஷ்டப்பட்ட சமயத்துல இந்த புலியூர் குறிச்சின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த கை முட்டை வச்சு அந்த பாறையில இடிச்சதுனால முட்டடிச்சாம் பாறைன்னு சொல்லுவாங்க அதை. இப்போ அதுல இருந்து தண்ணி வந்தது, இப்பவும் தண்ணி வருது. அப்படிப்பட்ட அற்புதமான நிலைகள் எல்லாம் நடந்தது. கடைசியாட்டு அவர் ஆறு வேமொழியில கூட்டிட்டு போய் அங்க போய் சுட்டு கொண்டு போட்டாங்க தெரியாம இருக்கட்டும்னு சொல்லி. 2-3 நாளைக்கு பிறகுதான் அவருடைய பாடியை மற்றவங்க கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பிறகு இருந்த அந்த ரிமைன்ஸை கொண்டு வந்து கோட்டாரில் அடக்கம் செய்தாங்க. அவருடைய இறப்பை பற்றி தெரிந்தப்போ கொச்சின் மறை மாவட்டத்தில் இருந்த பேராயர் உடனடியாகவே பாப்பரசருக்கு கடிதம் எழுதி இப்படி நமக்கு ஒரு மறைசாட்சி வந்திருக்கிறாரு, அந்த சாட்சி உண்மைதான் இப்போ அருளாளராக கொண்டு வர்றது கூட மிக முக்கியமானதாக இருந்தது. 48 வயசுலயே கொண்டு போட்டாங்க. அவர் பிறந்த 300வது ஆண்டு இது அப்படின்னு சொல்லி கூட பாப்பரசர்கிட்ட சொல்லியிருந்தேன். அதனால அவங்க ஹிஸ்டாரிக்கல் கமிஷன், தியலாஜிக்கல் கமிஷன் அதெல்லாம் கரிதனால் மாதிரிலாம் முடிச்சது 28ஆம் தேதி பாப்பரசர்கிட்ட சைன் வாங்கிட்டாங்க அவர் அருளாளர்னு சொல்லி. அதனால பியாட்டிபிகேஷனுக்காக உள்ள ஏற்பாடுகள் செய்யறதுக்கு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம். கார்டினல் அமாத்தோ இங்கே வருவன்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 2 எங்க மறை மாவட்டத்தில் புனித சவரியார் பாதுகாவல் திருநாள் 3ஆம் தேதி. அதனால 2ஆம் தேதி அருளாளர் தேவசாயம் பிள்ளையுடைய அந்த நிகழ்ச்சியை கொண்டாடுவோம். சவரியார் கோயில் இடத்துல அது போதாதனால வெளியப்புறமாக ஏற்பாடு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்.
இறையடியார் தேவசகாயம் விசுவாசத்திற்காக கொல்லப்பட்டு 260 ஆண்டுகள் ஆகின்றன. இவரை அருளாளர் என்ற நிலைக்கு உயர்த்துவதற்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கு ஆயர் அவர்களே இத்தனை ஆண்டுகள் ஆகியுள்ளனவே.
அதாவது முன்னால என்ன செய்து கொண்டிருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு முன்னால் இருந்த ஆயர் லியோன் தர்மராஜாண்டவரே அந்த தமிழ்நாடு பிஷப்ஸ் மீட்டிங்ல சொன்னாரு. அதனால இந்த காசு ஒண்ணு தயாரிச்சோணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளதுக்காக சொல்லி ஏற்பாடு செய்து அனுமதிக்கப்பட்டது, ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கு பிறகு ஃபாதர் நெடுங்காட்டுன்னு சொல்லிட்டு ரோம்ல இருக்க ஒரு ஜெசுவிட் ஃபாதரை வேண்டுதலாளராகவும் இங்க எங்க மறை மாவட்டத்தில் இருந்து பார் கப்ரியல் துணை வேண்டுதலாளராகவும் இந்த இங்க உள்ள மறை மாவட்டத்தில் உள்ள காரியங்களை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து படிக்கிறதுக்காக வேறொரு கமிட்டி செக்ரட்டரி கோஆர்டினேட்டர் அப்படி எல்லாம் போட்டு அதுல ஒரு 6-7 பேர் இருந்தாங்க. அதனால சரித்திர நிகழ்வுகளை படிக்கிறதுக்காக அப்படி எல்லாம் முடிச்சிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாலதான் நான் இந்த மறை மாவட்டத்துக்கு வந்த பிறகுதான் 63 கிலோ டாக்குமெண்ட் சேர்த்து ரோமுக்கு அனுப்பி கொடுத்தோம். அத அவங்க படிச்ச பிறகுதான் இந்த ஹிஸ்டாரிக்கல் இதெல்லாம் நடந்திருக்குது. பொதுவா நிறைய இடங்கள்ல அவருடைய ஒரு பக்தி. ஒன்னு ரெண்டு இடத்துல குறிச்செடிகள் கூட வச்சிருக்கிறாங்க, ஆனா அதை பகிரங்கமாக செய்யக்கூடாதுன்னு சொல்லி உள்ளது. இந்த அம்மானை பாடுறது, கதா காலட்சேபம் நடத்துறது, அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்குது. அதனால இன்னைக்கு இவ்வளவு நாள் ஆனது எதனாலேன்னு சொல்லணும்னு சொன்னா, அதனுடைய முயற்சிகள் ஒருவேளை அந்த காலத்துல சரியாக செய்யப்பட்டதா என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்ல, மறைசாட்சின்னு சொல்லாம புனிதரன் சொல்லி உள்ள ஒரு நிலைக்காக ஒருவேளை முயற்சி செய்ததுனால சில நேரம் இந்த கால தாமதம் ஆயிருக்கலாம் அப்படின்னு கூட நினைக்கிறேன். ஆனா எனக்கு நிச்சயம் மட்டும் சொல்ல தெரியல.
இறையடியார் தேவசகாயம் அவர்களின் பரிந்துரையால் பல புதுமைகள் இடம்பெற்று வருகின்றன. அவற்றில் ஒரு சில புதுமைகளை எங்களுக்கு சொல்லுங்களேன்.
ஓகே, ஒரு இது முக்கியமாக நடந்ததுன்னு சொல்லி ஒரு புதுமை மட்டும் சொல்லணும்னா, ஒரு இந்து பையன் பாத்துருங்க, அவரு உடம்பெல்லாம் தோல் எல்லாம் ஒரு மாதிரி புண்ணாகி நிறைய மருத்துவமனைகளுக்கு எல்லாம் கொண்டு போன பிறகும் அதுக்கு குணமாகாததுனால மருத்துவர்களே ஒண்ணு முடியாதுன்னு சொல்லி ஒரு கைவிட்ட கேஸாக இருந்த அவரை ஆறுமொழியில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த இடத்திற்கு கொண்டு போய் கைவிடப்பட்ட மாதிரியே போட்டுட்டாங்க. அவங்க இந்து ஃபேமிலி, அதனால இந்து குடும்பத்தவராக இருந்ததுனாலையும் யாரோ கிறிஸ்தவங்க அவனத்துல சொல்லி இப்படி கொண்டு அங்க வச்சிருக்கிறாங்க. ஒரு நாள் திடீரென்று சொல்லி ஒரு பாறையில அந்த கல்லுல படுத்து இருக்கும் போது ஒருத்தர் அங்க வந்து வேட்டியும் இந்த நேரீதன்னு சொல்லுவான், மேல உள்ள துண்டும் போட்டு வந்து அவங்க எனக்கு குடிக்கிற தண்ணி வாங்கி கொடு தம்பி அப்படின்னு கேட்டாங்க. என்னால எழுந்திருக்க முடியாது, நடக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது, நீ எழுந்துரு அப்படின்னு சொன்ன உடனேயே உன்னால முடியும் அப்படின்னு சொன்ன உடனே முழுமையாக அவனுக்கு குடம் பெற்று திருப்பி பார்க்கும்போது ஆள் அங்க இல்ல, அந்த ஆள் அப்படியே மறைஞ்சு போயிட்டான். இந்த பல்லோட்டியன் சபையில சேர்ந்து அவர் இப்ப டீக்கநாட்டு குறிப்பிட்டம் போறதுக்காக தயாரா இருக்கிறார். அவருக்கு பேரையும் தேவசாயம் பண்ணையும் வச்சிருக்கிறார். அந்த அளவுக்கு மிகவும் பெரிய நிறைய பேரு சின்ன சின்ன காரியங்கள் நிறைய சொல்லுவாங்க, அவங்களுக்கு வேண்டிக்கிட்ட காரியங்கள் எல்லாம் கிடைக்குது, வேலை வாய்ப்புகள், அவங்களுடைய வியாபார முன்னேற்றங்கள், குழந்தை பிரசவம், அதெல்லாம் நிறைய அப்படியே சொல்றாங்க பார்த்துருங்க. ஆனா இனிமேல் தான் இதெல்லாம் தொகுத்து தரப்போறோம். எல்லா ஊர்லயும் இங்க அவர் பிறந்த இடம் நட்டாலும் இந்த புலியூர் குறிச்சின்னு சொன்னேன், கோட்டாறுல அவரு அவருடைய உடல் மாதிரி அடக்கம் செய்த இடம், ஆறுள் வாய்மொழியில அவர் சூடப்பட்ட இடம், இந்த இடங்கள் மட்டும் இல்ல நிறைய இடங்கள்ல இவன் திண்டுக்கல் தேசத்துல கூட ஒரு குறிச்செடி வச்சிருக்கிறாங்க. அங்க அவங்க எழுதின புத்தகங்கள், அம்மானைகள் அதெல்லாம் வைத்தே பயன்படுத்துறதாக சொல்றாங்க.
ஆயர் அவர்களே, மணி அடிச்சான் பாறை பற்றியும் விளக்குங்களேன்.
மணி அடிச்சான் பாறைன்னு சொல்றது ஆறு வாய்மொழியில, அது ஒரு அற்புதமான நிகழ்வு. அவரு கொல்லப்பட்ட இடத்துக்கு கொஞ்சம் கீழே ஒரு பாறையில பாத்துருங்க, ஒரு கல் எடுத்து அதுல அடிச்சா மணி அடிக்கிறது போல கேட்கும். அதுதான் முதல் தடவை அவர் சுட்டு கொல்லப்பட்ட பிறகு ஆடுகளை மேய்ச்சிருந்த யாரோ ஒரு பையன் போய் கிழக்கிருந்த ஒரு கல் எடுத்து அதில் அடிக்கும் போது மணி அடித்த மாதிரி உள்ள சத்தம் வந்ததுக்கு பிறகுதான் என்னது இது அற்புதமா இருக்கு அதிசயமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் பின்னால போய் பார்த்த சமயத்துல தான் அவருடைய உடலின் பகுதிகள் அங்க கிடந்ததை பார்த்ததாக சொல்லுவாங்க. அதுதான் மணி அடிச்சாம்பாறைன்னு சொல்லது. முட்டடிச்சாம்பாறைன்னு சொல்லது புலியூர் குறிச்சியில் இருக்குது. அவர் அந்த கால் இதெல்லாம் சங்கில் எல்லாம் போட்டு கட்டி கொட்டி அங்கே இங்கே மாட்டு தூக்கிட்டு போன சமயத்தில் உள்ள சூழ்நிலையில தான் குடிக்கிற தண்ணி கேட்டு குடிக்காம கொடுக்காம இருந்த சமயத்தில் கையில் சங்கிலி போட்டு வச்சிருக்கும் போது முட்டை வச்சு அந்த பாறையில் இடிச்சு அதிலிருந்து தண்ணி வந்து அவருக்கு அதை குடிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. முட்டடிச்சாம்பாறை ஒன்று, மணி அடிச்சாம்பாறைன்னு சொல்லது வேற.
ஆயர் அவர்களே, மறைசாட்சி இறையடியார் தேவசகாயம் பற்றி வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு தொலைபேசி வழியாக விளக்குவதற்கு மிகவும் ஆர்வத்துடன் இசைவு தெரிவித்தீர்கள். இந்த பகிர்வுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.